கண்டி சீமை. மலையக தமிழர்களின் பிரஜா உரிமை பறிப்பும் அரசியல் துரோகங்களும். எழுத்தாளர் ரா சடகோபன். இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்களின் பிரஜா உரிமையை இல்லாமல் ஆக்குவதற்கான சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பாராளுமன்றத்தில் பலமான குரல்கள் ஓங்கி ஒலித்தன. ஆனால் இந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாம் வெறும் முறைசார் நடவடிக்கைகளே அன்றி அதனை நிறைவேற்ற விடாமல் தடுத்துவிடப் போவதில்லை என்பது அன்றைய பிரதமர் டி எஸ் சேனாநாயக்காவுக்கு நன்றாகவே தெரியும். அவர் எத்தனை பேர் இந்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள், எத்தனை பேர் எதிராக வாக்களிப்பார்கள் என்பதையெல்லாம் நன்கு கணக்கு போட்டு தெரிந்தே வைத்திருந்தார். பாராளுமன்ற சம்பிரதாயப்படி எல்லா சடங்குகளும் கிரியைகளும் முடிவடைந்ததன் பின்னர் இச்சட்டம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அதன்போது அரசாங்கத்துக்கு சார்பான 53 அங்கத்தவர்கள் இதனை ஆதரித்தும் எதிரணியில் அமர்ந்திருந்த 35 அங்கத்தவர்கள் எதிர்த்தும் வாக்களித்தனர். இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த அரசாங்கத்துடன் இணைந்து வாக்களித்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களுமாக பதவி வகித்தவர்களான சி சுந்தரலிங்கம், சி சிற்றம்பலம், சுயேட்சை குழுக்களை சேர்ந்த எஸ் யூ எதிர்மன்ன சிங்கம், வி நல்லையா, ஏ ஐ தம்பையா, தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்களான கே கனகரத்தினம் மற்றும் டி ராமலிங்கம், முஸ்லிம் அங்கத்தவர்களான டி பி ஜாயா, எச் எஸ் ஸ்மாயில், எம் எஸ் காரியப்பர் மற்றும் ஏ என் சின்னலேப்ப ஆகியோர் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்தனர். இவர்களை தவிர ஐரோப்பிய ஆங்கிலேயர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய அங்கத்தவர்களும் அரசாங்கத்துக்கு சார்பாக வாக்களித்தனர். இது இப்படி இருக்கும் போது குறிப்பாக வடமாகாண தமிழ் வாக்காளர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜி ஜி பொன்னம்பலம் அவர்களும் அவரை தலைமையாக கொண்ட தமிழ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எஸ் ஜே வி செல்வநாயகம் உட்பட இவர்கள் மேற்படி சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தனர். என்ற போதும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு சூடு தணிவதற்கு முன்னரேயே தமிழ் காங்கிரஸ் தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அரசாங்கத்தில் சேர்ந்து கொண்டு கைத்தொழில் மற்றும் மீன்பிடி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டு தமிழின துரோகி என்ற போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டார். இதன் காரணமாக தமிழரசு கட்சி இரண்டாக பிளவுபட்டது. அதன் 5 பாராளுமன்ற அங்கத்தவர்கள் ஜி ஜி பொன்னம்பலத்துடன் அரசாங்கத்தில் இணைந்து கொண்டனர். தமிழ் காங்கிரசின் ஏனைய 2 அங்கத்தவர்களான எஸ் ஜே வி செல்வநாயகம் மற்றும் சி வன்னியசிங்கம் ஆகியோர் கட்சியிலிருந்து பதவியை ராஜினாமா செய்து சமஷ்டி கட்சி என்ற புது அரசியல் கட்சியை தோற்றுவித்தனர். இந்த புதிய திருப்புமுனை காரணமாக ஜி ஜி பொன்னம்பலத்துக்கும் அவரது கட்சியான தமிழ் காங்கிரசுக்கும் துரோகி பட்டம் சூட்டி புதிய கட்சியான சமஷ்டி கட்சியை தொண்டமான் தலைமையிலான இலங்கை இந்திய காங்கிரஸ் வரவேற்றது. எனினும் இந்த காலகட்டத்தில் இலங்கை இந்திய காங்கிரசின் தொழிற்சங்க பிரிவில் கணிசமான அளவுக்கு அதிகரித்த அங்கத்தினர் காணப்பட்டனர். இதனை தவிர அடுத்த மிகப்பெரிய தொழிற்சங்கமான இலங்கை சமசமாஜ கட்சியின் தொழிற்சங்கம் இவர்களுக்கு சார்பாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமும் இவர்களுக்கு நண்பர்களாகவே இருந்தனர். மேற்படி இடதுசாரி தொழிற்சங்கங்களுக்கு தலைநகரான கொழும்பிலும் மற்றும் ஏனைய நகரங்களிலும் பரவலான அரசியல் செல்வாக்கும் ஆதரவும் காணப்பட்டது. அப்படியிருந்தும் தொண்டமான் தலைமையிலான தொழிற்சங்கம் தமது ஆதரவு கட்சிகளையும் தொழிற்சங்கங்களையும் இணைத்துக் கொண்டு நாடளாவிய ரீதியில் மேற்படி காட்டுமிராண்டித்தனமான சட்டத்தை எதிர்த்து ஏன் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்பது மாபெரும் கேள்விக்குறியாகின்றது. அப்படியானால் இது அவர்கள் விட்ட திருத்த முடியாத மிக பெரும் வரலாற்று தவறாகி போய்விட்டது என்பது இப்போது புலனாகின்றது. இந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறு இன்று வரை இம்மக்களை வெந்தனலில் தள்ளிவிட்டு வேல் பாய்ச்சிய செயலாகி போய்விட்டது. இந்த மாபெரும் மன்னிக்க முடியாத மறக்க முடியாத தவறு காரணமாக ஏற்கனவே இன்னல் பட்டு துயருற்று கொண்டிருந்த இம்மக்கள் சமூகத்தை மரத்திலிருந்து விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல் மேலும் மேலும் பல தவறுகளை செய்து இன்று வரை இந்த மலையக தலைமைகள் அவர்களது சமூக உயர்வு நோக்கிய செல்டரியை தடுத்து திசை திருப்பி அதால பாதாளம் நோக்கி கொண்டு சென்றார்கள் என்றால் அந்த கூற்று மிகையாகாது. அதன் பிறகு 1977 வரை இம்மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் அரசியல் அனாதைகள் ஆகி போயினர். ஒரு பிரஜைக்கு வழங்கப்படுகின்ற எல்லா உரிமைகளும் இவர்களுக்கு மறுக்கப்பட்டு விட்டன. வாழிட உரிமை, அரசியல், சமூக, பொருளாதார உரிமைகள், கல்வி, சுகாதாரம், தொழில், இப்படி எல்லா கதவுகளும் இவர்களுக்கு அடைக்கப்பட்டு இருட்டறைக்குள் தள்ளிவிட்டு கதவை மூடியது போல் ஆனார்கள். இது இப்படி இருக்க இந்தியாவின் டெல்லியிலிருந்து இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் இலங்கை பிரதமரான டி எஸ் சேனாநாயக்க அவர்களுக்கும் இடையிலான கடித போக்குவரத்துக்கள் பல இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. அத்தகைய கடித போக்குவரத்துகளின் போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கு பிரஜா உரிமை வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தனது நேர்மையான ராஜதந்திர உறவுகளின் மூலம் வலியுறுத்தினார் தவிர அது தொடர்பான அழுத்தங்களை அவர் பிரயோகிக்கவில்லை. அவரது சோசலிச சமதர்மவாத கொள்கைகள் ஒரு ஜனநாயக இறைமையுள்ள நாட்டின் மீது தனது வலிமையை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. இருந்தாலும் முழு அளவில் இல்லாமல் ஒரு இம்மியளவு பலத்தை பிரயோகித்து இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கு பிரஜா உரிமை கிடைக்கும் வகையில் நீதி செய்திருப்பாரானால் அது மலையக தமிழ் மக்கள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்று அவரது இயலாமை காரணமாக அவரையும் கூட துரோக கண்ணோட்டத்திலேயே பார்க்க வேண்டி இருக்கிறது. மறுபுறத்தில் தனது அரசாங்கத்தில் அமைச்சு பதவி பெற்று புதிதாக இணைந்து கொண்ட தமிழ் காங்கிரஸ் தலைவர் ஜி ஜி பொன்னம்பலத்தை கருவியாக பயன்படுத்தி டி எஸ் சேனாநாயக்க காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள திட்டமிட்டார். அதன் பிரகாரம் உலக மக்களுக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் கண் துடைப்பு செய்வதற்காக 1949 இந்திய பாகிஸ்தானிய வதிவிட சட்டம் என்ற ஒரு வெள்ளை யானையை கட்டியிழுத்து கொண்டு வந்தார். இந்த சட்டம் ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட பிரஜா உரிமை பறிப்பு சட்டத்துக்கு குறைந்தது அல்ல. இந்த சட்டமும் கூட நிறைவேற்ற முடியாத கடுமையான நிபந்தனைகளை உள்ளடக்கி இருந்தது. எனினும் இந்த சட்டம் பணம் படைத்த இந்திய பாகிஸ்தானிய வர்த்தகர்களுக்கு நன்மை செய்தது என்று கூறலாம். சுமார் 1,00,000 மேற்பட்ட தொழிலாளர் சமூகத்தை கொண்ட பாரிய அளவில் நாட்டுக்கு அந்நிய செலவாணியை உழைத்து தந்த இந்திய வம்சாவளி தமிழரை புறந்தள்ளிவிட்டு விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய ஒரு சிறு தொகையான வர்த்தகர்களுக்கு மட்டும் நன்மை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட மேற்படி சட்டம் நேர்மையற்றதும் நயவஞ்சகம் மிக்கதுமான சூழ்ச்சி என்பது வெள்ளிடை மலை போல திட்டத்தெளிவாக தெரிந்தது. ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீதான அத்துமீறலும் கொடுமையும் அன்றைய அரச தலைவர்களால் மட்டும் நடத்தப்பட்ட கபட நாடகம் என்று மட்டும் ஒதுக்கிவிட முடியாது. அதன் பின்னர் வந்த சகல அரசாங்கங்களும் தற்போதைய அரசாங்கமும் கூட சிறுபான்மையினரை மதிக்காத அதே கபட கொள்கைகளையே கடைபிடித்து அவர்களை ஒதுக்கி ஓரங்கட்டி அரசியலில் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகின்றனர். அது எத்தனை அற்பத்தனமானது என்பதனை நாட்டின் இன்றைய நிலைமை நன்றாகவே சான்று பகிர்கின்றது. ஒரு யுத்தத்தில் வெற்றி கொண்டு ஒரு இனத்தை அடிமையாக்கி விட்டோம் என்ற மமதை கொண்டிருக்கும் இந்நாட்டின் மக்களும் அவர்களது தலைவர்களும் விரைவிலேயே அது உண்மையான வெற்றியல்ல என்பதனை உணர்ந்து கொள்வார்கள்.